আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুমিনু বিহি ওয়া নাতাওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আ'মালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লা লাহু ওয়া মান ইউদলিলহু ফালা হাদিয়া লাহু ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما جزاء الذين يحاربون الله ورسوله ويسعون في الأرض فسادا ويسعون في الأرض فسادا أن يقتلوا أو يصلبوا أو تقطع أيديهم وأرجلهم من خلاف أو ينفوا من الأرض ذلك لهم خزي في الدنيا ولهم في الآخرة عذاب عظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمن من امنه الناس على دمائهم واموالهم صدق رسول الله صلى الله عليه وسلم علمت அருளாலனும் நிகரக் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகும். அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என்று உயிர்மீனிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹுவால நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் இது ஒரு தூய்மையான யதார்த்தமான அர்த்தமுள்ள மார்க்கம். இந்த மார்க்கத்துடைய உண்மையை, இந்த மார்க்கத்துடைய பரிசுத்த தன்மையை இதனுடைய பெயரை வைத்தே நாம் விளங்கிக் கொள்ளலாம். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தோன்றியிருக்கின்றன. அந்த மதங்களுடைய பெயர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் யாராவது ஒரு நபருடைய, ஒரு ஊருடைய, ஒரு பிரதேசத்துடைய அல்லது ஒரு கோத்திரத்துடைய பெயரை வைத்துத்தான் அந்த மதங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். அவைகள் அனைத்திற்கும் மாற்றமாக இஸ்லாம் இது யாருடைய பெயரும் இல்லை, எவருடைய இந்த பிரதேசத்துடைய இந்த கோத்திரத்துடைய பெயரும் இல்லை. ஒரு ஆழமான அமைதி, சாந்தி, சமாதானம் என்று பல பொருள்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தினுடைய பெயராக தெரிவு செய்திருக்கிறான். அல்லாஹுவே கூறுகின்றான், இன்ன தீன இந்த அல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாஹுவிடத்தில் மார்க்கம் என்றாலே இஸ்லாமிய மார்க்கம் தான். இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை தான் நான் உங்களுக்கு மார்க்கமாக தீனாக பொருந்து கொண்டு விட்டேன். எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் உயர்ந்தது, இதனுடைய பெயரையே நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் தன்னுடைய 99 திருநாமங்களில் மிக முக்கியமான திருநாமம் அஸ்ஸலாம். அல்லாஹும் அவருடைய பெயரும் அஸ்ஸலாம் என்று வைத்திருக்கின்றான். நாளை கியாமத்தின் சுவர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கும், அல்லது எட்டு சுவர்க்கம் இருக்கும், அதில் ஒரு சுவர்க்கத்துடைய பெயரும் தாருஸ்ஸலாம் என்று அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் முழு உலக மக்களையும் அழைப்பது இந்த சலாத்தின் பக்கம். மக்களையும் பார்த்து அழைப்போவல் விடுகின்றான், நீங்க இந்த அமைதியின் பக்கம் பாருங்கள், இந்த சாந்தியின் பக்கம் பாருங்கள், சமாதானத்தின் பக்கம் பாருங்கள். முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அவர் உலகத்துடைய எந்த பகுதியில வாழ்ந்தாலும் சரி, ஒருவர் வடசுரோகத்தில் மற்றவர் தென்கோகத்தில் அவர் மொபைல பேசும்பொழுது முதலாக உச்சரிப்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை தான். இன்னும் பலர்கள் பல வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். சில நேரங்களில் அமெரிக்காவில் இருந்து ஒரு ஆள் நமக்கு கோல் பண்ணுவார். அவர் காலையில பேசும் பொழுது நாம் இரவையில் இருப்போம், அவர் இரவையில பேசும் பொழுது நாம் காலையை அடைந்திருப்போம். அவர் குட் மார்னிங் என்று சொன்னால் சில வேளை பொருந்தாது, குட் நைட் என்று சொன்னால் சில வேளை பொருந்தாது. ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது முழு உலகத்தில் உள்ள யார் எந்த நேரத்தில் எந்த கட்டத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் நம்மவர்களுக்குரிய காணிக்கையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நாளை கியாம நாள்ல கபர்கள் இருந்து மக்கள் நல்லவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். குரங்கல்ல கூடுகின்றான், حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. الله يبين لنا நல்லவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள். சுவர்க்கத்துக்கு பக்கத்திலே வந்தவுடன் அதனுடைய வாயில்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும். அதனுடைய அதிபதி என்ன சொல்வார்? சதா உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக. மலக்குமார்களுடைய தலைவர் அதர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்தில் மேலத்திருப்பதுடைய இரவில் இந்த பூமிக்கு இறங்குவதாக குர்ஆன் கூறுகின்றான். அவர்களும் இறங்குவார்கள், மலக்குமார்களும் இறங்குவார்கள், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு இறங்குவார்கள். அந்த முழு இரவும் சாந்தியானதாக இருக்கும். அடுத்த நாள் காலை பஜ்ரு வரைக்கும் சுவர்க்கவாதிகள் தமக்குள்ளே பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்றாலும் சலாம். வார்த்தைகள் எந்த தவறான வார்த்தைகளையும் அங்கே செவிமடுக்க மாட்டார்கள். கலாம் என்ற வார்த்தையை தவிர நிலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த கலாம் இந்த வார்த்தையை இந்த அளவுக்கு ஏன் பரப்பி இருக்கின்றான்? உலகமாக இருக்கலாம், ஆகிராவாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், சோர்களுடைய பெயராக இருக்கலாம், சோர்க்கவாதிகள் சொல்லிக் கொள்வதாக இருக்கலாம். ஏன் இந்த வார்த்தை? அல்லாஹ் விரும்புவது இந்த அமைதியை, அல்லாஹ் விரும்புவது இந்த சமாதானத்தை. எப்பொழுதுமே அதற்கு மாற்றமான எந்த ஒரு நிகழ்வையும் அல்லாஹ் விரும்பியதில்லை. அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் விரும்பியதில்லை மாற்றமான கருத்து. ஏன் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அமைதிக்கு சமாதானத்திற்கு மாற்றமான எந்த ஒரு நிகழ்வையும் எந்த சட்டத்திலும் நபி அவர்கள் உற்சாகப்படுத்தியதில்லை. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், உலகத்தில் சமீப காலமாக மிக வேகமாக ஒரு பேச்சு பரவி கொண்டிருந்தது, முஸ்லிம்கள் என்றால் அவங்க தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் பயங்கரமான வேலைகளை செய்வார்கள், கொலைகளை செய்வார்கள், கொள்ளைகளை அடிப்பார்கள், அநியாயம் அக்கிரமங்களிலே ஈடுபடுவார்கள் என்று முழு உலகத்தில் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நூற்றில் ஒரு வீதம் அல்லது ஆயிரத்தில் இரண்டு வீதம் அந்த மாதிரி செய்வார்கள் இல்லை என்று சொல்லல்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் மீது தான் இந்த கெட்ட பெயர் வந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே, ஆனால் அமைதிக்கு மாற்றமாக சமாதானத்திற்கு எதிராக உலகத்தில் யார் யார் குழப்பங்களை பண்ணுவார்களோ செய்திருக்கின்றான். இந்த அனுபவத்தில் அவர்களுக்குரிய தண்டனையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னமா ஜஸா உல்லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா அல்லாஹுடனும் யுத்தம் செய்கின்றார்களோ போர் புரிகின்றார்களோ பூமியிலே குழப்பங்களை உண்டு பண்ணுகின்றார்களோ பூமியிலே அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் எதிர்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்குரிய தண்டனை என்ன ஐயோ கத்தலோ அவர்கள் உலகத்திலேயே கொலை செய்யப்படும் அல்லது அவர்கள் சிலுவையில் அறையப்படும் அவர்களுடைய வலது கையும் வலது காலும் அல்லது இடது கையும் வலது காலும் மாற்றி மாற்றி வெட்டப்படும் அல்லது அவர்களுடைய நாட்டை விட்டுமே அவர்களை நாடு கடத்தும். சாதாரணமாக ஒரு தண்டனை அல்ல, மிக பயங்கரமான தண்டனை. கொலை செய்யப்படும், சிலுவையில் அறையப்படும், கை கால்கள் மாற்றி மாற்றி வெட்டப்படும், அவர்களுடைய பிறந்த வளர்ந்த நாட்டை விட்டுமே அவர்கள் நாடு கடத்தப்படும். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலம் உலகம் இதைவிட நோவிலை தரக்கூடிய வேதனை இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதாவது எப்பொழுதும் இஸ்லாம் பயங்கரவாத செயல்களை ஆதரித்ததில்லை, தீவிரவாத செயல்களை ஆதரித்ததில்லை. இந்த அளவுக்கு இந்த நபியவர்களே ஹதீஸ்ல சொன்னார்கள், அல் முஃமின் மன் அமீனஹும் நாசு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். உண்மையான முஃமின் யாரு தெரியுமா? மன், அவர் எப்படிப்பட்டவர்? அமீனஹும் நாசு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். பொதுமக்கள் அவர்களுடைய உயிரின் மீதும் அவர்களுடைய பொருளின் மீதும் எந்த மூமினான மனிதனை கொண்டு அச்சப்படாமல் பயப்படாமல் இருந்தால்தான் அவர் உண்மையான மூமின். உதாரணத்திற்கு நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நோன் முஸ்லிம் இருக்கிறார், அவருக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லையே. இந்த முஸ்லிமான மனிதர் எனக்கு எந்த தீங்கையும் செய்ய மாட்டார், எனக்கு எந்த அசௌகரியங்களையும் ஏற்படுத்த மாட்டார், அவருடைய சொல்லால செயலால எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் என்று அவர் அச்சத்திலிருந்து இருந்தால்தான் இவர் உண்மையான மூமி. அதற்கு மாத்திரமாக அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் இன்று நாங்கள் பார்க்கலாம், சிலர்கள் ஏன் வீடுகளை விட்டுட்டு போறாங்க, கடைகளை விட்டுட்டு போறாங்க. என்னைய நேபர் சரியில்லை, எங்களை பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீம் சரியில்லை, அவர் என்ன செய்வாரோ தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. மேலும் தெரியாது சகோதரர்களே, நபியவர்கள் என்ன சொன்னார்கள்? உண்மையான மூமின் யாரெல்லாம் அது நாட்டில் தான் பொதுவாக மக்கள் முஸ்லீம்கள் அல்ல, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் அச்சமற்றிருக்கு. ஒன்றும் தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து வராது, தன்னுடைய பொருளுக்கும் இவரால் ஆபத்து வராது. ஒரு பேச்சுக்கு ஒரு மூமியின் மூலமாக ஒருவர் பயந்து நழுங்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த மனுஷன் என்ன செஞ்சிருவாரோ தெரியா, எதையாவது ஏற்படுத்திடுவாரோ தெரியாது என்று பயந்து கொண்டிருந்தால் நபியுடைய ஹதீஸுடைய அடிப்படையில் இவருடைய ஈமானிலே சந்தேகம். ஏன் நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள், உண்மையான மூமியாக இருந்தாலும் மற்றவர்கள் அத்துணை பேர்களும் அவர்களுடைய உயிருக்கோ பொருளுக்கோ எந்த விதமான பயப்படம் பயப்பாடும் இல்லாமல் வாழக்கூடிய நிலைமையை இவர் ஏற்படுத்தும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழலை தான் மக்காவிலும் மதீனாவிலையும் உருவாக்கி விட்டு சென்றார்கள். மக்கா உள்ள முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழல் இருக்கல்ல, எல்லா வகையிலும் அச்சுறுத்தலும் பயமுறுத்தலும் மிரட்டல்களும் இருந்தன. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் நல்ல சந்தர்ப்பம், நீங்க எங்களை மக்கா உள்ள நிறுத்தினீங்க, மக்காவில் இழுக்கி வைத்தீங்க, எங்களை கைகளை கட்டி போட்டீங்க, எங்களை நிம்மதியாக வாழ விடல வாங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் மதீனாவில் உங்களுக்கு பலிக்கப்படி வாங்க சந்தர்ப்பம் ஏதாவது செய்தார்களா நபியவர்கள்? அதற்கு மாற்றமாக அவர்கள் வீணான சந்தைகளுக்கு வந்தாங்க, வீணான பிரச்சனைகளை எழுப்பதற்கு இழுப்பதற்கு வந்தாங்க. இந்த அளவுக்கு தான் நபியுடைய வீட்டுக்கே வருகின்றார்கள் சில யூதர்கள். முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத் சில யகூதிகள் வந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்கள் அதில் உள்ள நாமை விட்டு விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். அஸ்ஸலாம் என்றால் சாந்தி, சமாதானம், அமைதி. நாமை விட்டு விட்டு அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு மௌத்து, அல்லது உங்களுக்கு நாசம், உங்களுக்கு சாபம், உங்களுக்கு கேடு உண்டாவதாக என்று அர்த்தம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அமைதியோட சிரித்த முகத்தோட வாழைக்கும், நீங்க எதை சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கும் உண்டாகட்டும். ஆனால் வீட்டுக்குள் இருக்க ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வயதும் இல்லை, அந்த நேரத்தில் ஒரு 14-15 வயது தான் இருக்கும். கணவனுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கையை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் சகித்துக் கொள்ள முடியல, அவர்களால் அதை அப்படியே பொறுத்துக் கொள்ள முடியல. உடனடியாக சொன்னார்கள், அனைத்து உற்சாகங்கள் உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், எங்களை நபிக்கா நீங்க சாபம் என்றீங்க, எங்களை நபியவா நாசமாக போக சொல்றீங்க, உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொன்ன நேரத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை தான் கண்டித்தாங்க. யா ஆயிஷா, அழைச்சி பேரு ஆயிஷா, ஏன் இப்படி பாய்ந்து விழுவுறீங்க, ஏன் இப்படி ரொம்ப பயங்கரமா கடினமான வார்த்தை யூஸ் பண்றீங்க, கொஞ்சம் சாஃப்டா நடந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் மிருதுவா நடந்து கொள்ளுங்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடல, கேட்டார்கள், யா ரசூலல்லா, அலம் தஸ்மா யகூலு, அவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்று நீங்க கேட்கலையா? நபி அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, அலம் தஸ்மை மா குல்து லஹும், நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்பதை நீங்க கேட்கலையா? எனக்கு பாதகமாக அவர்கள் எது சொன்னாலும் ஒன்றும் நடக்காது, பழிக்க போறதில்லை. ஆனா நான் எதை சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பழிக்க வைப்பான். அச்சா, நான் அவர்களுக்கு பதில் சொல்லி அழைக்கும் என்று சொல்லி ஏன் நீங்க பாய்ந்தீங்க, ஏன் நீங்க இப்படி கடினமாக நடந்து கொள்றீங்க? நாங்கள் என்ன சொல்லுவோம், எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல், எங்களை வீட்டு வாசப்படுத்தி வந்து எங்களை வீட்டுக்கு வந்து எங்களை முகத்திற்கு முன்னால் எங்களை நீங்க ஏற்றுறீங்களா? அவரது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரப்பட்டாங்களா, அவசரப்பட்டாங்களா? சஹாபாக்களுக்கு இப்படி சொன்ன நல்ல சந்தர்ப்பம், என்னுடைய வீட்டு வாசப்படுத்தி வந்து எனக்கு இந்த மாதிரி லாபம் செய்யறாங்க, சோகம் விடுறாங்க, நடவடிக்கை எடுங்க, இவர்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுங்க என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலும் தன்னுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் கடிந்ததோட மட்டுமல்ல, அந்த இடத்திலும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிருதுவாக நடக்கும்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். மேலாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கனமான்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் வருவார்கள் வீணான சண்டையை இழுப்பதற்கு. ஏதாவது ஒரு சண்டையை இழுத்து பார்ப்போம், பிரச்சனையை உண்டு பண்ணி பார்ப்போம். எங்களை நாடுகளில் சமீப காலமாக நாங்க பார்க்கலாம், சட்டம் வந்துட்டா நாங்களும் அவசரமாக மேலே கீழே பார்க்காம யோசிக்காம போறது. ஆனா வீணா பழி போறது என்னது? எங்கட உடலும், எங்கட பொருளும், எங்கட சொத்தும், எங்கட செல்வம். ரமதானுக்கு முன்னால அந்த தர்கா நகர்ல நடந்தது என்ன, அந்த அனுஷ்கம பிரதேசத்துல நடந்தது என்ன, எந்த அளவுக்கு புள்ளி விவரமோ அல்லாஹுவாலும் 500 கோடி சேதம் என்று கூறுகின்றார்கள். ஆனா எவ்வளவு கிடைச்சிக்கு, ஒரு 25 கோடி தான் கிடைச்சிருக்கு. மற்றது போனது போனது தானே, எத்தனை உயிர்கள் போனது, போன உயிர்கள் திரும்பி வருமா? மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு சிலர் என்ன செய்வார்கள், எப்படியாவது வீணான முன்பக்கு இழுக்கணும், சண்டைக்கு இழுக்கணும். நாங்க போல இல்ல, நாங்க வீரர்கள் தான். ஆனா வீரத்தை பாதிப்பதற்குரிய சந்தர்ப்பம், நேரம், காலம், இடம், இவைகள் அனைத்தையும் பார்ப்போம். நபியவர்களுக்கு மதீனாவுடைய சந்தர்ப்பம் இல்லையா? முஸ்லிம்கள் மெஜோர்ட்டியாக வாழ்ந்தார்கள், அவர்கள் திருப்பம் வீரராக வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட இவர்களுடைய கைகள் ஆட்சி, அவர்களுக்கு அவர்களும் இவர்களுக்கு கீழாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இவர்களை பிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த சொன்னாங்க நபியோர். இந்த அளவுக்கு பணிந்து போனார்கள்டா. ஹைபர், ஹைபருடைய யுத்தம் ஹிஜ்ர 7 நடக்குது. ஹைபர்ல முழுக்க முழுக்க யூதர்கள் வாழ்ந்த பகுதி. அந்த ஹைபருடைய வெற்றி தான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஹைபருடைய யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில ஹைபர் பகுதியில் ஒரு யூத பெண்மணி நபி அவர்களை விருந்துக்கு அழைக்கின்றார். நபி அவங்க சில நேரத்துல சொல்லி இருக்கலாம், இந்த பெண்கள் கூப்பிட்ட விருந்துக்கு எல்லாம் நான் போகணும் என்ன தேவை, அதுவும் ஒரு யூத பொம்புல அவர் விருந்துக்கு நான் போகணுமா? ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள். அங்கே சென்றார்கள், விருந்தே வைக்கப்பட்டிருக்கின்றது, ஆட்டை ஆட்டுடைய முன்னங்காலை எடுத்து சாப்பிடுகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபில் சுருக்கமாக வந்திருக்கிறது. வேறொரு ஹதீஸ் வருது, நபி அவர்கள் கொஞ்சம் வாயிலை வைத்து சாப்பிட்டு விட்டார்கள், இப்பொழுது அந்த முன்னக்கால் ஆட்டுடைய முன்னங்கால் பேசுகின்றது, அந்த மாமிச துண்டு எனக்குள்ளே நஞ்சு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது, நீங்க சாப்பிடாதீங்க. உடனடியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட தன்னுடைய கையை எடுத்து நிறுத்திக் கொள்கின்றார்கள். இப்பொழுது யூதர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க இப்படி செஞ்சீங்களா, ஏன் செஞ்சீங்க? அவங்க சொல்றாங்க, ஆம் நாங்க செஞ்சோம். நீங்க உண்மையான நபியாக இருந்தா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நீங்க பொய்யாளராக இருந்தா உடனடியா நீங்க இறந்துடணும் என்பதற்காக நாங்க செய்தோம். நீளமான ஹதீஸ். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்தில கூட தனக்கு நெஞ்சூட்டி தன்னை கொலை செய்வதற்காக தன்னுடைய வீட்டுக்கே நபி அவர்களை அழைத்து இந்த அளவுக்கு பயங்கரமாக சதிக்கட்ட தீட்டிய அந்த பெண்ணை கூட உடனடியாக பழிக்கும்படி வாங்குகின்றார்கள் நபி அவர்கள் சொல்லல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாதாரணமானவர்களா? நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய தலைவரை கொலை செய்ய திட்டம் போட்டதோடு மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்து அவர்கள் நஞ்சு கொடுத்தார்கள் என்று உறுதியாக ஆன பின்னாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கையையும் எடுக்கல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மக்களுடைய முஷ்ரிக்கீன்களாக இருக்கலாம், மதீனாவை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு சட்டத்த நபியவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் பல வகையில சோதனைகளை கொடுத்து கொண்டிருந்தாங்க. சில வேலை ஏதாவது ஒன்று வந்துட்டா உடனடியா நாங்க பாருங்க அப்படி வருது இப்படி வருதுன்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முழு உலகத்துல உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆபத்துகள் வரும், உடலுக்கு பொருளுக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் உலகத்துடைய வாழ்க்கை. ஒன்றுமே இல்லாம நாங்க நிம்மதியா வாழ்ந்தோம் தான், அப்ப சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப உலகமே சொர்க்கமா மாறினா ஆகிய அவங்க நாங்க என்ன அனுபவிக்கிறது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு அடிப்படையில சோதனைகள் வரலாம். மதீனாவுல ஆகக்கூடிய சோதனை என்ன? அந்த முனாபிக்கீன்கள். முனாபிக்கீன்கள் என்ற யாரு? முஸ்லிம்களும் கூட சேர்ந்து இருப்பாங்க, அவர்களோடு சேர்ந்து சப்ளம் என்று சொல்லுவார்கள், அவர்களோடு சேர்ந்து சப்ளம் என்று யுத்தங்கள்ல கலந்து கொள்வாங்க. ஆனா மறுமுனையில எங்களுக்கு எதிராக அவர்கள் பலவிதமான திட்டங்களை தீட்டுவார்கள். சூரத்து பக்கராவுடைய ஆரம்பத்தில் அந்த முனாபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், இமான் கொண்டவர்களை கண்டால் நாங்களும் உங்களோடு ஆண்டுவாங்க, அவர்களுடைய ஷைத்தானிய தலைவர்களை சந்தித்தா நாங்கள் உங்களோட தான் அனைத்து முஸ்லிம்களோட சேர்ந்திருக்கிறது, அவர்களுக்கே செய்யறதுக்கே கிண்டல் பண்றதுக்கே அவர்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கே அந்த வார்த்தையை கூட குரான் கூறுகின்றான். அந்த அளவுக்கு முனாபிக்கீன்கள் பயங்கரமான அசம்பாவிதங்களை முஸ்லிம்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு யுத்தத்திலிருந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முனாபிக்கீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா, அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல், அவன் கூறுகின்றான், இதற்கு பின்னால் இந்த முஸ்லிம்களை மதீனாவுல வாழ விட மாட்டோம், மதீனாவுக்கு நாங்க வந்துட்டோம் தான், கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்தே வெளியாக்கி விடுவோம், கண்ணியமான நாங்க கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்தே வெளியாக்கி விடுவோம் என்று கூறிவிடுகின்றான். இதே ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், அவனை நபி அவர்கள் அழைத்து கேட்டாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களா? அவன் ஒட்டுமொத்தமாக மறுத்துட்டான், இல்ல நான் சொல்லவே இல்லை. அவர்கள் நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாம் கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை அல்லாஹ் வஹீயின் மூலமாக இறக்கிவிட்டால் அவங்க சொன்னார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க, ஓய்வு எடுக்க வேண்டிய நேரமும் வந்து விடுகின்றது. ஓய்வு எடுப்பதற்கு எங்கேயாவது இடத்துல டென்ட் அடித்தால் இந்த பேச்சு காது வழியாக வேகமா பரவி சில நேர பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுக்கக்கூடிய கட்டம் மட்டும் இன்றைக்கு ஓய்வு இல்லை, எல்லாரும் தொடர்ந்து பிரயாணம் செய்யுங்க, அது பிரயாணத்தை செய்ய வைத்தாங்க. ஏன் அங்கே பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இறுதியில் அவருடைய மகன் முனாஃபிக்களுடைய தலைவருடைய மகன் அப்துல்லா, இவன் அப்துல்லா, அவன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தான். பல இஸ்லாமிய விரோதிகளை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய ஏற்பாடு அப்படித்தான், வாப்பா பரம விரோதியாக இருப்பார், ஆனால் மகனோ மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கு சார்பாக இருந்திருப்பார். அபூ ஜஹல் பரம விரோதி, அவருடைய மகன் ஐக்கிரிமா சஹாபி. ஆரம்பத்தில் அபூ சுஃபியான் பரம விரோதி, அவருடைய மகன் மாவியா ஆரம்பத்திலேயே சஹாபி. அதே மாதிரி அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் மிகப்பெரிய விரோதி, அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அப்துல்லா, அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி இப்படி சொன்னதாக குர்ஆன்ல வஹீல ஆயத்தை இறங்கிருச்சு, அதனால் என்னுடைய தந்தைக்கு தண்டனை கொடுக்க நீங்க யாரையாவது அனுப்பி அவரை கொலை செய்வதை என்னால பார்த்து கொண்டிருக்க இயலாது. யார சூழல்லாம், நீங்க எனக்கு அனுமதித்தாங்க, என்னுடைய வாப்பாவுடைய தலையை நானே வெட்டி கொண்டு வாரேன், என்னுடைய தந்தையுடைய கழுத்தை நானே உங்களுக்கு முன்னால வெட்டி கொண்டு வந்து வைக்கிறேன். மகனே கேட்கிறார், எவ்வளவு நல்ல சந்தர்ப்பம், யாராவது கேட்டா சொல்லும், நான் சொல்ற மகன் கேட்டாரு அப்படின்னு நீ செய்ய சொல்லி இருக்கலாம். ஆனால் அவரத்துல சூழல்லாகி சல்லல்லாவுடைய சிலர் சொன்னாங்க, இல்ல உங்களோட வாப்பாவை தொலை செய்ய சொல்லி நான் உத்தரவு தரமாட்டேன். இன்றைக்கு நான் உங்களோட வாப்பாவை கொலை செய்ய சொன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? முஹம்மது அவரோட அவரோட உள்ள தோழர்களே கொள்ளுறாங்க. ஏங்க எல்லோருக்கும் இவர் முனாஃபிக்குன்னு சிலவேல தெரியாது, இவரையும் நபியுடைய தோழர்கள் நினைச்சிருவாங்க. முஹம்மது அவரோடு உள்ளவர்களே கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதனால நான் கொலை செய்ய அனுமதித்தால மாட்டேன் என்று நபி அவர்கள் மறுத்துவிடுகின்றார்கள். அந்த விடயம் அப்படியே முடிகின்றது. இறுதியில் அந்த அப்துல்லாஹிபுன் உபய் இப்னு சலூலுடைய வஃபாத்துடைய நேரம் வருகின்றது. அவர் கடைசி நேரத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லாஹிபுன் அப்துல்லாவை அழைத்து, நான் இறந்துட்டேன் என்றார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் அவருடைய ஜுப்பாவை வாங்கி நீங்க அந்த ஜுப்பாவால என்ன கஃபன் செய்யுங்க, அவருக்கே வந்து என்னுடைய ஜனாதா தொழுகையை தொழுக வைக்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு இறந்து விடுகின்றார். காதல்களுடைய வசியம் கட்டாயமாக நிறைவேற்றப்படணும் என்றும் இல்ல, ஆனால் மகனும் வந்து கேட்கின்றார், யார சூழல்லாம், என்னுடைய வாப்பா இப்படி விரும்பினாங்க, இப்படி சொல்லிட்டு போனாங்க. உடனடியாக நபி அவர்கள் தன் ஜுப்பாவை கலட்டி கொடுக்கின்றார்கள், உங்களோட வாப்பாவா என்னுடைய ஜுப்பாவால கஃபன் செய்யுங்க. இப்படி அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை துணிவிப்பதற்காக செல்கின்றார்கள், ஆயத்தம் ஆகின்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கையை பிடித்து இழுக்கிறாங்க, யார சூழல்லாம், இவருக்கு தொழுவிக்க போறீங்க, கடந்த காலங்கள் எங்களுக்கு இவர் செஞ்ச அநியாயம் உங்களுக்கு நினைவில்லையா, எங்களுக்கு செய்த திட்டங்கள் சதிகள் உங்களுக்கு தெரியாதா, யார சூழல்லா இவருக்கு நீங்க தொழுவிக்க போறீங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் என்னுடைய கையை விடுங்க. நேர நபி அவர்கள் அவனுடைய அந்த தினம் அந்த மையம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு போறாங்க. நபியவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதித்து விட்டதற்காக அந்த பிணத்தை குழிக்குள்ள இறக்கி விட்டார்கள். ஆனால் இந்த மண்ணை போட்டு மூடல்ல, நபியவர்கள் அங்க போன உடனே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வாயில் உள்ள உமிழ்நீரை எடுத்து அவனுடைய நெஞ்சத்துல மார்பகத்துல நபி அவர்கள் கலவி விட்டு மீண்டும் அவனுக்காக வேண்டி நபி அவர்கள் ஜனாதாவை தொழுக வைக்கின்றார்கள். தொழுக வைத்து முடிந்து சில நிமிடங்கள் கூட கலையல்ல குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. யாரு நிரந்தர குஃபுருடன் இறந்து விட்டாரோ அவருக்காக நீங்க தொழுகிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நீங்க நிற்கவும் கூடாது. உடனடியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வாங்கி விட்டாங்க. இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தடை வந்திருக்கல்ல, இப்பொழுது தடை வந்து விட்டது. இதற்கு பின்னால் இவர்களை யாருக்கும் நான் தொழுகிக்கவும் மாட்டேன், அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் மாட்டேன், ஆனா அவர்களுக்காக வேண்டி நான் இஸ்திக்பார் செய்வேன், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று அவனுக்காக வேண்டி நபி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். இப்பொழுது குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் மீண்டும் இறக்குகின்றான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் சப்ஈன மர்ரதன் ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹ் லஹும். அவர்களுக்காக நீங்க இஸ்திக்பார் செய்தாலும் சரி, இஸ்திக்பார் செய்யாமல் விட்டாலும் சரி, அவர்களுக்காக நீங்கள் 20 முறை இஸ்திக்பார் செய்தாலும் அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க போவதில்லை, அந்த அளவுக்கு அவங்க மோசமானவர்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த கட்டத்திலும் கூறுகின்றார்கள், 20 முறைக்கு மேல் நான் இஸ்திக்பார் செய்து அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்றிருந்தால் அதற்கு நான் தயாராத்தான் இருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயங்கரமான காஃபிர், பயங்கரமான விரோதி, முனாஃபிக்கினுடைய தலைவன், சாதாரணமான காஃபிர்களை விட மோசமானவர்கள். அவர்களை பற்றி குர்ஆன் கூறுகின்றான், முனாஃபிக்கீன்கள் நரகத்துடைய ஆக கீழ்த்தட்டில் அதர பாதாளத்தில் இருப்பாங்க, சாதாரணமான காஃபிர்களை விட மோசமான. அந்த முனாஃபிக்கு வேண்டிக் கொண்டதற்காகவே நபி அவர்கள் போறாங்க, அவனுடைய ஜனாதாவை தோல்விக்கிறாங்க, தன்னுடைய குப்பாவை கூட கொடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவனுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்தாங்க, ஏன் மீதமுள்ளவர்களுக்கு ஆவாது, இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணம் வரணும், என் இஸ்லாத்தை பற்றி கெட்ட எண்ணம் வேகமா பரவி கொண்டிருக்குது, கெட்ட அபிப்பிராயங்கள் பரவி கொண்டிருக்குது, அதை இல்லாமலாக்கூடும் என்றுதான் நபியவர்கள் இந்த அளவுக்கு சென்றார்கள். ஆனால் ரொம்ப கவலையான விஷயம் என்னண்டா, அவர்கள் இஸ்லாமியர்கள் எத்தனை இயக்கங்கள், எங்களுக்கு இஸ்லாமியர்கள் எத்தனை கூட்டங்கள், எங்களுக்கு இஸ்லாமியர்கள் எத்தனை பிரிவினர்கள், அவர் பள்ளிக்கு வந்தா நான் வர மாட்டேன், அவருடைய மத்திலுக்கு நான் போக மாட்டேன், அவருக்கு பின்னால நான் போக மாட்டேன், அவர் இந்த இயக்கம் அதனால நான் இருக்க மாட்டேன், இவர் இந்த இயக்கம் அவருடைய ஜனாதிபதி நான் கலக்க மாட்டேன், எங்களை மையவாதியை அவர் அடக்க கூடாது. எல்லாரும் முஸ்லிம்கள், சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா இன்றைக்கு ஷைத்தான் எங்களோட எப்படி விளையாடி கொண்டிருக்கிறான் என்றா, காஃபிர்களை விட மோசமா தான் என்னுடைய கருத்துக்கு மாற்றமாக, என்னுடைய கருத்துக்கு எதிராக உள்ள மாற்று கருத்துடைய வரை நாங்கள் காஃபிரை விட மோசமா. ஒரு நான் முஸ்லிம் எங்களோட பிஸ்னஸ் செய்யறாரு, அவரோட சேர்த்து பேசுற, அவரை வீட்டை கூப்பிடுற, அவருடைய பட்சத்தில் போற, அவரோட சேர்ந்து சாப்பிடுற, ஆனால் என்னுடைய கருத்துக்கு மாற்றமான, என்னுடைய கருத்துக்கு எதிரான ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரை காஃபிரை விட மோசமா தான் எடை போடுற. அவரை கண்டாலும் சலாம் சொல்றல்ல, அவரை கண்ட முகத்தை தெரிந்து கொள்ள போற, அவரோட பேசுறல்ல, இவரை பார்த்த எனக்கு முகத்தை பார்க்கவும் வருகிற, இது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. ஒரு முஸ்லீம் நீ எவ்வளவு பொருந்தியதாக இருக்கிறாய், உனக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்குது, உன்னை சூழ வீச தெரிந்த காற்று ரொம்ப மனமாக இருக்குது. வல்லாஹி லஹுர்மத்துல் முஃமினி அஅ்ஸமு இன்தல்லாஹி மின்க. ஆனால் ஒரு மூமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இந்த காபத்துல்லாவை விட பெரியது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் துரதிருஷ்டவசம் இந்த ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான், இந்த சின்ன தீவுல இந்த நாட்டுல நாங்க 20 லட்சம் பேர் இருக்கிறோம். எத்தனை பிரிவுகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை பார்ட்டிகள், எத்தனை குரூப்கள். மிகவும் பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சரியா என்ற பேச்சில தான் பிரிவு மாறுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு போனதற்கு பின்னால சரியாவா மறந்தாச்சு, சரியாக மறந்தாச்சு. இப்ப அவர்களுடைய சுய விருப்பு வெறுப்பு, அந்த சுய விருப்பு வெறுப்பு நிகழ்த்து சரியாவுக்காகவே நீ கோபித்துக் கொள்றல்ல, மார்க்கத்திற்காகவே நீ கோபித்துக் கொள்றல்ல. இவர் என்ன அப்படி சொன்னாரு, இவர் என்ன இப்படி சொன்னாரு, இவர் என்ன கேட்டு இப்படி பேசினார், அதனால அவரை பழி வாங்கணும். மீரான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்திருந்தவங்களை சேர்த்தாங்க. அந்நியவர்களோட கூட இந்த அளவுக்கு விட்டு கொடுப்புடன் நடந்தாங்க. ஏன் சீத்தனாக்கள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது? இவரை நாட்கள் நாங்க பார்க்கல, சமீப காலமாக எங்களுக்கு எதிராக இந்த அளவுக்கு பயங்கரமான வார்த்தைகளை பேசுகின்றார்கள். நாங்கள் சில பேர் அதாவது ஆச்சரப்படுவோம், ஆனால் அவங்களை தெரியும் இந்த முஸ்லிம்களை ஒன்று சேர்க்கலாது. ஒட்டுமொத்தமான இந்த முஸ்லிம்களை ஒன்று சேர்க்கலாது. எப்படி அவங்க அவரை கொள்கையில இருப்பாங்க, அவர்கள் அவர்களுடைய இயக்கத்தில் இருப்பாங்க, அவர்கள் ஜமாத்துல ஜமாத்துல, தரிக்கான தரிக்காவுல, தோஹீதுல தோஹீதுல, ஜமாத் இஸ்லாமி அதுல தான் நிற்பாங்க. அவர்கள் அவர்களுடைய கொள்கையை விட மாட்டாங்க என்று தெரியும். அதனால தான் நாங்க நல்ல விளையாடி கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு எதிராக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முதல்ல நாங்கள் எல்லாரும் உண்டுபடணும். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஒரு பக்கத்தில் வைத்துட்டு ஏண்டா ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கலாம், கொஞ்ச நாள், சில நாட்கள், சில வாரங்கள் அமைதி, மறுக்க ஏதாவது உண்டப்படும் வந்து போட்டுடுவாங்க. இப்ப எல்லாத்துக்கும் இப்ப ஏன் அமைதி, எலெக்ஷன் வர இருக்குது, அதனால அமைதி. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதோ மறுக்க பழைய மாதிரி ஆரம்பிப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் எதையாவது செஞ்ச இப்ப நாங்களும் விடக்கூடாதுன்றது, மறுக்க நாங்க பழைய மாதிரி எங்களை பழைய நிலைமைக்கு போறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வாறு அல்ல. நாங்க எல்லாரும் ஒன்றுபடணும். முதல்ல நான் என்ன பார்க்கணும், நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறேன், நான் ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன, நபி அவர்கள் அந்த யகூதிக்கு விட்டாங்க, அந்த யூத கூட்டம் நபியுடைய வாசலுக்கு வந்து உங்களுக்கு சாபம் உண்டாவதாக, உங்களுக்கு ஞானத்து உண்டாவதாக சொன்ன அந்த யூதர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள் நபி அவர்கள். ஏன் கலிமா சொன்ன, மாற்று கருத்துள்ள, எனக்கு எதிராக உள்ள அந்த எதிரனுக்கு நான் விட்டு கொடுத்தா என்ன, நான் பணிக்கு போனா என்ன, நபியவர்கள் காவல்களுக்கே பணிஞ்சாங்க. வேற மாதிரியா நினைக்காதீங்க, ஏன் பணிஞ்சாங்க, சமூகத்தை பாதுகாக்க, உம்மத்தை பாதுகாக்க, இஸ்லாத்தின் மீது கெட்ட பெயர் வரக்கூடாது என்பதை பாதுகாக்க. இந்த அளவுக்கு நபியுடைய வபாத்துக்கு முன்னால கூட ஒரு யூதர்கள் தன்னுடைய கவசத்தை கொண்டு போய் அடகு வைத்தாங்க. நாங்க யோசிக்கணும், ஏன் நபியவங்களுக்கு அவ்வளவு பஞ்சமா கஷ்டமா? மதீனாவுல சில சகாபாக்கள் இருந்தாங்க, கோடீஸ்வரர்கள் இருந்தா, எந்த அளவுக்கு இருந்தா முழு ஸ்ரீலங்காவ வாங்கினேனும் அந்த மாதிரியான கோடீஸ்வரர்கள் இருந்தாங்க. ஹதரத் உஸ்மான், ஹதரத் தல்ஹா, ஹதரத் ஜுபைர், ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், இவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள். பணம் இருந்துச்சு, நபி அவர்கள் கேட்கும் தேவையில்ல, ஒரு ஜாத செஞ்சா போதும், முழு நபியுடைய முழு குடும்பத்துடைய தேவையை பூர்த்தி செய்வாங்க. அப்படி இருக்க ஒரு யூதர்கிட்ட போய் தன்னுடைய கவசத்தை ஏன் அடகு வைத்தாங்க? கடைசி வரைக்கும் யூதர்களுடன் உள்ள உறவை நாங்க முடிக்க கூடாது, அவர்களுடன் உள்ள உறவை நல்ல முறையில வைத்துக் கொள்ளணும் என்பதற்கா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சில தேவையான வேலைகளை கூட கிருஷ்ணாவை பயந்து விட்டாங்க. முஸ்லிம்ல வார அதே ஒரு தடவை ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ஆயிஷா, எனக்கு இந்த சரியான ஆசை, இந்த பைத்துல்லாவ ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் கட்டின மாதிரி கட்டணும். பைத்துல்லாவுக்கு 2 வாசல், உள்ளே செல்வதற்கு 1 வாசல், வெளியிலே வருவதற்கு இன்னும் 1 வாசல். அதே மாதிரி அந்த தங்க பீலிக்கு கீழான உள்ள இஸ்மாயில் அந்த ஹதீம் என்ற பகுதி, அது காபத்துல்லாவுடைய உள்பாகத்தை சேர்ந்தது. அந்த குறைஷர்கள் கட்டக்கூடிய நேரத்தில் ஹலாலான பணம் முடிந்து விடுகின்றது, அதனால அரை சுவரோட நிப்பாக்கிட்டாங்க. என்னுடைய ஆசை அந்த அரை சுவரை உடைச்சி அதையும் காபத்துல்லாவுடைய உள்பகுதியில சேர்க்கணும். ஆனா நான் இப்ப காபத்துல்லாவை உடைக்க ஆரம்பிச்சா மக்கள் என்ன சொல்லுவாங்க? முகம்மது எல்லாத்திலையும் கைய வைத்துட்டு இப்ப காபத்துல்லாவுடைய கை வைக்க வந்துட்டாரே என்று சொல்லுவாங்க. அதனால தான் நான் காபத்துல்லாவ மீண்டும் ஒடிந்து கட்டுவதை விட்டு விட்டேன் என்றார்கள். அதரத்துல சூழ்ந்தா சொல்லிவிட்டால் செய்து விட்டால் எதிர்க்கிறவங்க யாருமே இல்ல. இருந்தாலும் அதரத் ரவி அவர்கள் பயந்தாங்க, யாராவது ஒரு ஆள் கூட எதிர்த்து பேசினா அங்கே குழப்பம் வந்துவிடும், அங்கே பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதை பயந்து தான் அதையும் விட்டு விட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், முதல்ல நாங்கள் அத்தனை பேர்களும் ஒன்றுபடும். எங்களுக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது ஒவ்வொரு காலத்திலும் இருந்தது, தேவனால் வரைக்கும் இருக்கும். அதை ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு முஸ்லிம் இஸ்லாம் என்று பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அத்தனை பேர்களை ஒன்று சேர்ந்து அந்த பெரும்பான்மை சமூகத்தினர்களுக்கு நாங்கள் விளங்க வைக்கணும். செயல் ரீதியா, எழுத்து ரீதியாக, ஊடகம் மீடியா மூலமா விளங்க வைக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாத்தையும் விட ஆக பிரயோஜனம் என்ன? அவர்களுடன் நாங்கள் நெருங்கி பழகிறது, அவர்களுடன் எங்களுடைய உறவை வளர்த்துக் கொள்வது, அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்புகளை கொடுக்கிறது, வியாபாரங்களில் கலந்து கொள்வது, ஏதாவது பிரச்சனைகள் ஹெல்ப் பண்றது, பேசுறவன் பேசுவான். ஆனால் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி செய்தோம் என்றால் அல்லா இந்த செயல்களை வீணாக்க மாட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த நாட்டில் உள்ள எங்களை பெரும்பான்மை சமூகம் ஒட்டுமொத்தம் எங்களுக்கு எதிரில்லை. வேணுமென்ற ஒரு ரெண்டு வீதம் மூணு வீதம் ஒரு அஞ்சு வீதம் இருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள பலர் பயத்தோட நான் இவங்களுக்கு ஆதரவா பேசுறேன், எங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ அந்த பயத்தினால அமைதியா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நாங்க மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்க அவர்களுடன் இன்னும் அதிகமாக உறவுகளை வளர்க்கணும். அவர்களோடு பாவம் செய்யும் போது நாங்க பாவம் செய்யல, அவர்களுடைய விசேஷங்களுக்கு போறோம். எங்களுக்கு மதுபானங்களை தாராங்க, நாங்க குடிக்கிறதல்ல. எங்களை மார்க்கத்துல உறுதியாக இருக்கிறது, எங்களை ஆண்களாக இருக்கலாம், எங்களை பெண்களாக இருக்கலாம், எங்களை ஹிஜாப், எங்களை பொருத்தா, அதை நாங்க ஒருபோதும் விடுறதில்லை. இஸ்லாமிய சின்னம் ஆனால் பொதுவான அடிப்படையில சமூக சேவைகள் நடக்குது. அது இல்லது ஏதாவது ஊர்ல திறமதான வேலைகள் நடக்குது, ஹாஸ்பிட்டல் வேலை, பாடசாலை வேலை நடக்குது. தாராளம் அவர்களோட இணைகிறது, அவர்களோட நெருங்கிறது, அவர்களுடன் கலந்து எங்களுடைய அகலாக்க காட்டினோம் என்றா உண்மையில் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால பெரும்பான்மை சமூகத்துடன் நெருங்கி பழகி எங்கள் உண்மையான இஸ்லாமிய அகலாக்குகளை, உண்மையான இஸ்லாமிய பண்புகளை நாங்கள் காட்டுவதற்கு முன்னால நாங்க அத்தனை பேரும் ஒன்றுபடணும். அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒன்ன சொல்றீங்க, உங்களை இந்த இயக்கம் வேறொன்ன சொல்றாங்க, அந்த இயக்கம் இன்னொன்ன சொல்றாங்க சொல்லுவார்கள். நாங்க அத்துணை பேர்கள் ஒன்றுபட்டு உண்மையான அந்த இஸ்லாமிய பண்புகளை அவர்களோட நெருங்கி பழகை காட்டினோம் என்றா அவர்கள் விலகிக் கொள்வாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மறுமுறை நீங்கள் அமல்களை, ஐபாதத்துக்களை, துவாக்களை, நல்ல காரியங்களை குறைவு செய்யறல்ல. அதன் மூலம் நாங்கள் அல்லாஹோட நெருங்கிறது, அதன் மூலம் அல்லாஹோட துவா கேட்கிறது. அல்லாஹ் எல்லா வகையான பிரச்சனைகளையும் சீராக்கி வைப்பான். விசேஷமாக ஏதாவது ஆபத்துகள் சமீபத்தில் மனுத்தறிவு ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக நாங்கள் யாருக்கு ஏற்பட்டாலும் மனிதர்கள் மனித நேயங்கள் இருக்கணும். இறக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறது, முடிவு கொண்ட பொருளாதார உதவிகளை நாங்கள் செய்யறது, அவங்களுக்கு தடை வந்துச்சு எங்களுக்கு வரலாறு இல்ல. எங்களை நாட்டு மக்கள், எங்களை சகோதரர்கள், எங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்கள், அதனால் ஏதாவது ஆபத்து வரும் பொழுது நாங்களும் அவர்களோட சேர்ந்து அவர்களுடைய துன்பங்களை நாங்களும் பங்கு கொள்வது, இன்பத்துல பங்கு கொள்வது வேஷி, துன்பத்துல பங்கு கொள்வது கஷ்டம். ஆனா துன்பத்துல அவரத்துல சூழல் தாடி செல்லாவுடைய தர பங்கு கொண்டாங்க. அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தோப்பிக் செய்வாயாக. இஸ்லாமியர்கள் அனைவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே உள்ள எல்லா வகையான பிரச்சனைகளையும் மோதல்களையும் இல்லாமலாக்கி அத்தனை முஸ்லீம்களையும் ஒரே இடத்திற்கு கொண்டு வருவாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியம், சகோதரத்துவம், சமாதானத்தை ஏற்படுத்தி அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பியா ரஹ்மானி, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சொர்க்கத்தை தந்துவிடுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கே அர்ஹமர் ரஹீம்.